Welcome to another program of Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்னும் மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study of the scriptures, we have now come to the book of Job.
நம்முடைய வேத பாடத்திலே இப்பொழுது யோபுவின் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம்.
And in our last session we saw chapter 1.
கடந்த நிகழ்ச்சியிலே முதலாம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம்.
We saw that God has put three hedges around all his children.
தம்முடைய எல்லா பிள்ளைகளுக்கு சுற்றிலும் மூன்று வேலிகளை தேவன் அமைத்திருக்கிறார் என்று
பார்த்தோம். Innermost hedge around our person.
ஒரு மனிதனை சுற்றிலும் உள்ள ஒரு உள்ளான இருக்கக்கூடிய வேலி.
A second hedge around our family.
அவனுடைய குடும்பத்தினரை சுற்றி உள்ள ஒரு வேலி.
And a third hedge around all our property.
எல்லா சொத்துக்கள் அதை சுற்றிலும் உள்ள ஒரு வேலி.
The property is not the most important.
முக்கியமான காரியம் சொத்து அல்ல.
Nor is it totally unimportant.
அது முக்கியம் இல்லை என்றும் நாம் சொல்ல முடியாது.
We shouldn't go to either extreme.
நாம் இந்த இரண்டு கோடிகளுக்கும் நாம் சென்று விடக்கூடாது.
We find two extremes in Christianity concerning property.
இன்றைக்கு இந்த சொத்துக்களை குறித்த காரியத்திலே கிறிஸ்தவத்திலே இருமுனைக்கும் நான் ஓடி விடுகிறதை பார்க்கிறோம்.
Some people make that everything.
அதுதான் எல்லாம் என்று ஒரு சிலர் எண்ணுகிறார்கள்.
Some people make it nothing.
அது ஒன்றுமே இல்லை என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள்.
But if you keep it in third place,
மூன்றாவது இடத்திலே நாம் வைப்போமானால்
it's perfectly okay.
அது சரியாக தான் இருக்கும்.
So after Job lost his children and his property,
யோபு தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்த பிறகு
and he didn't complain.
அதற்காக அவன் குறை சொல்லவில்லை.
Satan was defeated in that first round.
அந்த முதல் சுற்றிலேயே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
So he comes back to God one day.
ஆகவே ஒரு நாளிலே தேவனிடத்தில் வருகிறான்.
And the Lord says to Satan in chapter 2 verse 3, have you considered my servant Job, even though you did all this?
நீ இவ்வளவு காரியங்களை
fast to his integrity.
நீ இவ்வளவு காரியங்களையும் செய்தும் அவன் தன் உத்தமத்திலே நிலை நிற்கிறானே, இனி என் தாசனாக யோபு மேல் கவனம் வைக்கவில்லையா என்று கேட்கிறார்.
But Satan has got nothing good to say about any man.
எந்த ஒரு மனிதனை பற்றியும் நன்மையாக சொல்லவே மாட்டான் சாத்தான்.
He says, yes, I know why Job is like that.
யோபு இப்படி ஏன் இப்படி இருக்கிறான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று
சொல்கிறான். That's because every man loves his own life more than even his children and his property.
தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், தன்னுடைய சொத்துக்களை பார்க்கலாம், எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே அதிகமாக நேசிக்கிறான் என்று சொன்னான்.
So if you touch him and his skin, his bone and his flesh, he will definitely curse you.
ஆகவே அவனுடைய தோலையும் அவனுடைய எலும்பையும் அவனுடைய சதியும் தொட்டால் கண்டிப்பாக அவன் உம்மை தூஷித்து விடுவான் என்று சொல்கிறான்.
So the Lord said, okay, I open up hedge number 1 also.
இப்பொழுது நான் முதல் வேலியையும் நான் திறந்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் முழுமையான திறக்க
மாட்டேன்.
அவனை கொல்ல முடியாது.
You can touch his body.
அவனுடைய சரீரத்தை வேண்டுமானால் நீ தொடலாம்.
See, these are amazing truths that Satan can go only as far as God permits him.
தேவன் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் சாத்தான் போக முடியும் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
And if God is in control of what Satan is permitted to do to us,
நமக்கு சாத்தான் என்ன செய்ய விரும்புகிற என்ன செய்ய போகிறான் என்பதை தேவன் கட்டுப்படுத்துகிறவராக இருப்பாரே ஆனால்
then we can rest in the fact that everything he permits we'll be able to overcome.
அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் வெற்றி பெற முடியும் என்ற சத்தியத்திலே நாம் இளைப்பாறுதலா இருக்க முடியும்.
Linked to what we see in Job is this glorious truth in 1 Corinthians 10:13.
1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்திலே இந்த யோபின் சரித்திரத்தோடு கூட தொடர்புடைய ஒரு வசனம் இருக்கிறது.
That is, God will not allow you to be tested beyond your ability.
தேவன் ஒரு காலம் உங்களை திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல.
If he sees that some temptation is too much for you, he won't let it come now.
சில சோதனைகள் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிறது என்று தேவன் கருதினால் அது இப்பொழுது உங்களுக்கு வர விட்டார்.
I'm sure there are temptations that Satan has which are too much for me right now.
இப்பொழுது எனக்கு சில சோதனைகள் என்று திராணிக்கு மிஞ்சி இருக்கிற சோதனைகளை சாத்தான் கையில வைத்துக் கொண்டிருக்கிறான்.
But I'm equally certain they won't come.
ஆனால் அவைகள் வரும் என்று எனக்கு தெரியும்.
It will not come.
அது வராது என்று எனக்கு தெரியும்.
Because God will not allow it to come because I'm not ready for it.
இப்பொழுது நான் அதற்காக ஆயத்தமா இல்லாதபடினாலே தேவன் அந்த விதமான சோதனைகளை வர அனுமதிக்க மாட்டார்.
One day when I'm ready for it, it'll come.
அதற்கென்று நான் ஒரு நாளில் ஆயத்தமாகும் பொழுது அது வரும்.
And like that, there must have been temptations. There are temptations I face today which God did not allow to come into my life many years ago.
இன்றைக்கு நான் சந்திக்கிற சோதனைகளை அநேக வருஷங்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை.
God does not give a 10th standard question paper, examination paper to a first standard student.
ஒரு 10th வகுப்பு கேள்வித்தாளை ஒரு 1st வகுப்பு படிக்கிற பையனுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார்.
He won't even give it to a 9th standard student.
9th வகுப்பு படிக்கிற பையனுக்கு கூட கொடுக்க மாட்டார்.
He'll wait till that 9th standard student comes to 10th standard and then give him that question.
9th வகுப்பு படிக்கிற பையன் 10th வகுப்பு வரும் வரை காத்திருந்து அதற்கு பிறகு தான் கொடுப்பார்.
Believe this, you'll be tremendously comforted.
இதை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள்.
You will know that you'll never be tempted or tested beyond your ability.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு காலம் நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம்.
Satan went and attacked Job's body.
ஆகவே சாத்தான் போய் யோபினுடைய சரீரத்தை தாக்குகிறான்.
From head to foot he was covered with sores.
தலையிலிருந்து கால் வரை கொப்பளங்களாலே அவன் நிறைக்கப்பட்டான்.
I don't know what disease it was.
அது என்ன வியாதி என்று தெரியவில்லை.
But that coming in the first book of the Bible shows very clearly that sickness comes from Satan.
முதல் புத்தகத்திலே இந்த காரியம் வருகிறபடினாலே வியாதி சாத்தானிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் அதிக நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம்.
Very important truth.
மிக முக்கியமான ஒரு சத்தியம்.
Equally important truth.
அதோடு கூட முக்கியமான இன்னொரு சத்தியம் என்னவென்றால்,
sickness comes to God's children from Satan, it's permitted by God first.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாத்தானிடத்திலிருந்து வியாதிகள் வருமே ஆனால் அது தேவன் முதலாவது அனுமதித்திருக்கிறார்.
These are both truths that we need to understand.
நாம் இந்த இரண்டு சத்தியங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Some people understand only one of them.
ஒரு சிலர் ஒரு சத்தியத்தை மட்டுமே விளங்கிக்
கொள்கிறார்.
சிலர் சொல்லுகிறார்கள் தேவன் தான் வியாதி அனுப்புகிறார்
to his children.
அவருடைய பிள்ளைகளுக்கு அல்ல.
Do you give sickness to your children?
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வியாதியை கொடுக்கிறீர்களா?
You want to give them?
உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா?
If you being evil know how to give good gifts to your children, how much more shall your heavenly father give good things?
பொல்லாத பிதாக்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரம பிதாவானவர் நல்ல ஈவுகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்?
Sickness is not a good thing.
வியாதி என்பது நல்ல ஈவு கிடையாது.
God never gives it.
தேவன் ஒருபோதும் கொடுப்பவர் அல்ல.
And then there are people who go to the other extreme and say sickness is from the devil.
வியாதிகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள்.
God never permits it.
தேவன் அதை அனுமதிப்பதில்லை என்று சொல்கிறார்கள்.
That's also wrong.
அதுவும் தவறுதான்.
He permitted it even to Paul.
பவுலுக்கே புது ஏற்பாட்டிலே உள்ளதான பவுலுக்கு அதை அனுமதித்தார்.
Even Timothy had stomach's infirmities all through his life.
தீமோத்தேயுக்கு வாழ்நாள் முழுதுமாய் வயிற்றிலே பிரச்சனை இருந்தது.
But it's true that all sickness comes from Satan.
ஆனால் எல்லா வியாதிகளும் சாத்தானிடத்திலிருந்து தான் வருகிறது என்பது மெய்தான்.
So clear here in Job chapter 2.
யோபு இரண்டாம் அதிகாரத்தில் அது மிகவும் தெளிவாக
இருக்கிறது. Now we see why Satan didn't kill his Job's wife.
ஏன் யோபுடைய மனைவியை சாத்தான் கொல்லவில்லை என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம்.
His wife was in circle number 2.
அவனுடைய மனைவி இரண்டாவது வட்டத்துக்குள்ளாக இருந்தால்,
and God had opened that hedge.
அந்த வேலியும் தேவன் திறந்து விட்டார்.
And Satan could have killed his wife.
வேண்டுமென்றால் சாத்தான் யோபுடைய மனைவியை கொன்றிருந்திருக்கலாம்.
But he didn't do it.
ஆனால் அதை செய்யவில்லை.
Because he wanted to use her to make Job suffering more.
யோபுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தும்படியாக யோபுடைய மனைவியை சாத்தான் பயன்படுத்த விரும்பினார்.
When Job was sick like this,
இப்படி யோபு வியாதியா இருக்கும் பொழுது,
Satan instigates his wife to nag Job.
யோபுவை எரிச்சலூட்டும்படியாக சாத்தான் யோபினுடைய மனைவியை தூண்டி விடுகிறான்.
And that makes his suffering more.
அது பாடுகளை இன்னுமாய் அதிகப்படுத்துகிறது.
But Job replies saying, well, can't we accept good and evil from God?
தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று யோபு பதில் சொல்கிறான்.
And it says in verse 10, Job did not sin with his lips.
தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று பத்தாம் வசனம் இரண்டாம் அதிகாரத்தில்
பார்க்கிறோம்.
அதுவரை அவன் பாவம் செய்யவே இல்லை.
But as the pressure increased, things became different.
ஆனால் அழுத்தங்கள் அதிகமாக அதிகமாக காரியங்கள் வேறு விதத்திலே போனது.
Then we read that Job's three friends heard of his adversity and came.
இவனுடைய நெருக்கத்தை அறிந்த யோபுனுடைய மூன்று நண்பர்கள் அங்கே வருகிறார்கள்.
And it says they came, made an appointment and came to sympathize with him.
அவனோடு கூட சேர்ந்து பரிதாபப்படும்படியாக அங்கே வருகிறார்கள்.
And then they looked at him, they didn't even recognize him because he was full of sores.
யோபுவை பார்க்கும்பொழுது அவனுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு அவனுடைய சரீரம் முழுவதுமாய் பருக்களினாலே நிறைந்திருந்தது.
And they wept and they tore their robes etc.
அவர்கள் அழுது அவர்கள் தங்கள் தலைகளில் புழுதி எல்லாம் சுற்றிக் கொண்டார்கள்.
7 days they said nothing.
ஏழு நாட்கள் அவர்களால் ஒன்றுமே பேச முடியவில்லை.
Now when you look at the way they spoke to him later on in the following chapters,
வரக்கூடிய அதிகாரங்களிலே இந்த சிநேகிதர்கள் பேசினதை நீங்கள் பார்க்கும்பொழுது,
it's fairly clear that they were quite jealous of Job.
அவர்கள் எல்லாருமே யோபுவின் மீது பொறாமையா இருந்தார்கள் என்பது தெள்ளம் தெளிவாகிறது.
You know, many half-hearted Christians are jealous of a godly Christian.
அநேக அரைகுறை கிறிஸ்தவர்கள் தேவபக்தியுள்ள கிறிஸ்தவர்களை பார்க்கும்பொழுது பொறாமை கொள்கிறார்கள்.
And they are even more jealous if that godly Christian is rich.
அந்த தேவபக்தியுள்ள மனிதன் பணக்காரனா இருக்கும்பொழுது அந்த பொறாமை அதிகமாகிறது.
If he is poor, okay, they don't mind it so much.
ஏழையா இருந்தால் அந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டார்கள்.
They can't bear to see a person who is spiritual and rich.
ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா இருந்தும் அதே சமயத்திலே பணக்காரனா இருக்கும்பொழுது மக்களுக்கு பொறுக்காது.
And on top of that, all his 10 children were God fearing.
அதற்கு மேலாக பார்த்தால் 10 பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தார்கள்.
Just adds to people's jealousy even today.
இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் ஜனங்களுக்கு பொறாமையை அதிகரிக்கிறது.
Man is spiritually minded.
ஒரு மனிதன் ஆவிக்குரிய சிந்தையா இருந்து பணக்காரனா இருந்து
highly respected,
அதிகமாய்
கனமன்னப்பட்டவனாய்
அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால்,
when you hear some calamity hit such a man,
அப்படிப்பட்ட மனிதனை ஒரு குழப்பம் நேரிடுகிறது என்று சொன்னால்,
religious people are exposed.
அங்கே மத சம்பந்தமான மக்கள் எல்லாரும் அங்கே வெளியாக்கப்படுகிறார்கள்.
When you find calamity hit somebody,
ஒரு குழப்பம் ஒரு மனிதனை தாக்கும் பொழுது,
you find yourself a little happy about it,
அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டீர்களானால்,
that shows what an evil, wicked person you are.
நீங்கள் எந்த அளவுக்கு துன்மார்க்கமான தீமையான மனிதன் என்பதை அது காண்பிக்கிறது.
Because you don't really sympathize with that person.
அந்த மனிதனோடு கூட நீங்கள் பரிதபிக்கிறதில்லை.
Of course, you'll visit him like Job's friends here.
யோபு உன்னுடைய நண்பர்கள் அவனை போய் பார்த்தது போல நீங்களும் அவனை பார்க்கலாம்.
Say the right words, we are sorry and all that.
இதை கேள்விப்படுவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சரியான வார்த்தைகளை சொல்லலாம்.
But deep down in your heart, like these people, you're secretly glad that at last this fellow got hit.
ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே இந்த சிநேகிதர்களைப் போலவே நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். கடைசியாக தேவனை தண்டித்து விட்டார்.
God uses the sufferings of godly people to expose the Phariseeism and the empty religiosity of other Christians.
மற்ற கிறிஸ்தவருடைய பரிசுத்தத்தையும் அந்த வெற்று தன்மையையும் வெளிப்படுத்தும்படியாக தேவன் தேவ மனிதனுடைய கஷ்டங்களை பயன்படுத்துகிறார்.
Many times when you see a God fearing man suffering in some way,
ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய மனிதன் பாடுபடும் பொழுது,
your reaction to that shows your spiritual condition.
நீ அதற்கு எப்படி நீ பதில் சொல்லுகிறாயோ அது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை வெளிப்படுத்துகிறது.
And maybe God is allowing him to suffer to expose you.
உன்னை வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் ஒருவேளை அவரை பாடுகளுக்கு
உட்படுத்தியிருக்கிறார்.
உன்னுடைய இருதயத்திலே உள்ளதான தீமையை
காண்பிக்கும்படியாக.
இதைத்தான் நாம் இந்த யோபிலே வாசிக்கிறோம்.
The corruption of these three friends' hearts would not have been seen if Job had not suffered.
யோபுக்குள்ளாக அந்த பாடுகள் வந்திருக்காவிட்டால் இந்த மூன்று சிநேகிதருடைய உள்ளத்தில் உள்ள தீமையானது வெளிப்பட்டிருக்காது.
Whether they acknowledge it or not is another thing.
அதை அவர் ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ அது வேறொரு காரியம்.
And whether you acknowledge it or not, that's also another thing.
நீங்களும் இதை ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ அதுவும் வேறொரு விஷயம்.
But
ஆனால்
the religiosity is exposed.
மதவாதம் என்பது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது.
And so we see here in chapter 2.
இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம்.
They pretended that they were very sorry for him.
அவர்கள் யோபுக்காக பரிதபிக்கிறவர்கள் போல நடித்தார்கள்.
And then we find Job beginning to sink.
அப்பொழுதுதான் யோபு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறதை பார்க்கிறோம்.
You find that he opened his mouth and cursed the day of his birth, chapter 3 verse 1.
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் பிறந்த நாளை சபிக்க ஆரம்பிக்கிறான்.
And when you read what goes on in the remaining chapters from 3 onwards,
மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மீதியுள்ள அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது,
you find Job's experiences up and down and up and down and up and down.
யோபுனுடைய அனுபவம் மேலும் கீழுமாய் போய் கொண்டு வருகிறதை பார்க்கிறீர்கள்.
Sometimes he says some wonderful things.
சில சமயத்தில் அற்புதமான காரியங்களை சொல்கிறான்.
God slays me, I'll trust him.
தேவனை அடித்தாலும் அவரை நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறான்.
I know when this trial is over, I'll come forth as gold.
இந்த சோதனை முடியும் பொழுது நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார்.
I know that my redeemer lives.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார்.
And one day I'll stand before him.
ஒரு நாளில் அவருக்கு முன்பாக நிற்பேன் என்று சொல்கிறார்.
But at other times he's cursing the day he was born.
சில சமயங்களிலே அவன் பிறந்த நாளை சபிக்கிறான்.
Questioning God, why have you set me up as a target, etc.
ஆண்டவரே, என்னையே நீ லக்காக்கினீர் என்று சொல்லி தேவனையே கேள்வி
கேட்கிறான். Why didn't I die at birth?
ஏன் நான் பிறந்த நாளிலே இறந்திருக்க கூடாது?
And that's the experience of a lot of Christians also.
அநேக கிறிஸ்தவருடைய அனுபவம் இப்படி தான் இருக்கு.
Sometimes they are up and sometimes they are down.
சில சமயத்திலே மேல் நோக்கி போகிறார்கள், சில சமயத்திலே கீழே போகிறார்கள்.
That's because they haven't entered into the new covenant.
அது ஏன் என்று சொன்னால் அவர்கள் புது உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை.
Job was not even in the old covenant. He didn't even have the law.
யோபு பழைய உடன்படிக்கைக்கு கீழாக கூட இல்லை. ஏனென்றால் அப்பொழுது பிரமாணமே கொடுக்கப்படவில்லை.
You can't compare yourself with Job.
ஆகவே நீங்கள் உங்களை யோபோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
Now, if your experience in the time of suffering is up and down like Job,
உங்களுடைய பாடுகளின் நாட்களிலே யோபுனுடைய வாழ்க்கையைப் போல மேலும் கீழுமாய் போய் கொண்டிருந்ததானால்,
you can find comfort in the fact that when you repent at the end, God will forgive you all the bad words you said.
நீங்கள் சொன்ன எல்லா விதமான கெட்ட வார்த்தைகளிலிருந்தும் தேவன் உங்களை மன்னிப்பார் என்பதிலிருந்து நீங்கள் ஆறுதல் பெற்றுக் கொள்ளலாம்.
That we can see in Job's case.
அதை நாம் யோபுனுடைய மாதிரியில் கற்றுக்கொள்ள முடியும்.
God understood the pressure Job was under.
யோபு எந்த விதமான அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறான் என்பதை தேவன் உணர்ந்து கொண்டார்.
He understands the pressure you are under too.
அதே போல நீங்களும் எவ்விதமான அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் புரிந்து கொள்கிறார்.
So he forgives you.
ஆகவே அவர்களை மன்னிக்கிறார்.
So as far as forgiveness is concerned, there is no problem.
மன்னிப்பு பொறுத்தவரை அதுல பிரச்சனையே இல்லை.
All the hard words you say against God, you say I'm sorry, he forgives you immediately.
தேவன் மீது நீங்கள் சொன்ன எல்லா கடினமான வார்த்தைகளுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிறார்.
But then the author and finisher of your faith is Job.
ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்திலே உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர் யார் என்றால் யோபுதான்.
And then of course you are following an Old Testament example.
நீங்கள் அதோடு கூட பழைய ஏற்பாட்டு மாதிரியை தான் பின்பற்றுகிறீர்கள்.
Hebrews 11:40 says God has given us something better in the new covenant.
ஆனால் எபிரேயர் 11 அதிகாரம் 40 வசனத்திலே பார்க்கிறோம், புது உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிற நமக்கு தேவன் மேன்மையான ஒன்றை கொடுக்கிறார்.
Jesus is the author and finisher of our faith.
இயேசுவே நம்முடைய விசுவாசத்திற்கு துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார்.
And when he suffered, he did not complain like Job.
இயேசு பாடுபட்ட பொழுது அவர் யோபுவை போல அவர் குறை சொல்லவில்லை.
And if Jesus is the author and finisher of your faith, then you will discover in the fact that even in your suffering you don't complain.
இயேசுவே உங்களுடைய விசுவாசத்தின் தோக்கம் முடியுமா இருப்பாரே, ஆனால் நீங்கள் உங்களுடைய பாடுகளிலே கூட நீங்கள் முறையிட மாட்டீர்கள்.
I think there are about 1% of Christians like that in the world.
இந்த உலகத்தில் 1% கிறிஸ்தவர்களே அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
99% of people, the author and finisher of their faith is Job.
99% கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும் யோபுதான்.
They complain and grumble.
அவர்கள் குறை சொல்கிறார், முறுமுறுக்கிறார்கள்.
Think these Old Testament people had the Holy Spirit dwelling in them that we have.
நமக்கு இப்போ இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்தில் உள்ளே அவர்கள் பரிசுத்தாவின் வாசம் பண்ணவில்லை.
To complain against God is a sin.
தேவனுக்கு விரோதமாய் முறையிடுவது பாவம் என்று சொல்வதற்கு.
Job sinned when he did it.
யோபு அப்படி செய்யும் பொழுது பாவம் செய்தார்.
The new covenant promises if you are under grace sin will not rule over you.
ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீங்கள் கிருபைக்கு கீழாக இருக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
You don't have to feel condemned when you find yourself under pressure and you say some hard words.
அழுத்தத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது சில கடினமான வார்த்தைகளை பேசினபடினாலே நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம்.
You are a good Old Testament follower of Moses.
நீங்கள் நல்ல பழைய ஏற்பாட்டினுடைய மோசேயை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக இருக்கிறீர்கள்.
You go to heaven.
நீங்கள் பரலோகத்தில் போவீர்கள் மனந்திரும்பினால்.
But
ஆனால்
don't ever think you are a disciple of Jesus.
இயேசுவின் சீஷன் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம்.
A disciple of Jesus never complains or murmurs.
இயேசுடைய சீஷன் ஒரு காலம் குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ மாட்டான்.
You can be among that 1%.
நீங்கள் அந்த 1% நீங்களும் ஒருவராக இருக்க
முடியும்.
நீங்கள் முடிவெடுத்து தீவிரமான கிறிஸ்தவனாக இருந்தால்,
surrender everything to God.
எல்லாவற்றையும் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தால்,
God himself means more to you than health and wealth and everything else.
ஆரோக்கியத்தை காட்டிலும் சொத்தை காட்டிலும் தேவனே எனக்கு முக்கியம் என்று நீங்கள் சொல்வீர்கள்.
I want to say something about these four preachers who preached to Job.
யோபுக்கு பிரசங்கித்த நான்கு பிரசங்கியார்களை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல
விரும்புகிறேன். Four different types of preachers.
இங்கே நான்கு வித்தியாசமான பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள்.
First was a man called Eliphaz.
முதலாவது பிரசங்கியார் எலிபாஸ்.
And see what he says in chapter 4 in verse 12.
நான்காம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்க.
Job,
யோபுண்டத்திலே பேசுகிறான்.
A word was brought to me stealthily and my ear received a whisper.
இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்திலே ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது.
I had visions in the night.
எனக்கு இரவிலே நித்திரையிலே எனக்கு தரிசனங்கள் வந்தது.
Spirit passed by my face, verse 15.
15ஆம் வசனத்திலே சொல்கிறான், ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது.
It stood still, but I could not discern its appearance.
அது அப்படியே என் கண் முன்பாக நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று எனக்கு தெரியவில்லை.
Then I heard a voice.
எனக்கு அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது.
Verse 17, can mankind be just before God?
மனுஷன் தேவனை பார்க்கில் நீதிமானா இருப்பானோ என்ற சத்தம் கேட்டேன்.
He's pretending that he got a vision from God.
தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனம் வந்தது போல நடிக்கிறான்.
This is one type of preacher we have in the world today also.
இன்றைக்கும் கூட உலகத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் உண்டு.
They're always talking about visions.
எப்பொழுது பார்த்தாலும் தரிசனத்தை பற்றி பேசுவார்கள், தூதர்களை பற்றி பேசுவார்கள்.
They have heard.
தாங்கள் கேட்ட சத்தத்தை பற்றி சொல்வார்கள்.
Don't believe all of them.
அவர்கள் எல்லாரையும் நம்பிவிட வேண்டாம்.
Eliphaz was like that.
எலிபாஸ் அப்படிப்பட்டவனாக
இருந்தான். At the end of the book of Job, God says, I'm angry with you.
யோபின் புத்தகத்தின் கடைசியிலே எலிபாஸை பார்த்து உன்மீது நான் கோபமாயிருக்கிறேன் என்று சொன்னார்.
These things are written for our instruction.
இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது.
This is a certain type of preacher who is always thinking everything supernatural is from God.
இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற எல்லா காரியங்களுமே தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று என்னக்கூடிய பிரசங்கம்.
All visions are not from God.
எல்லா தரிசனங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை.
Yes, the Bible says that when the Holy Spirit is poured out, your young men shall see visions.
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்வது உண்மைதான்.
But a lot of visions that people talk about is just their own fertile imagination.
ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் பேசுகிறதன அநேக தரிசனங்கள் அவருடைய கற்பனையாக தான் இருக்கிறது.
See, right now I can shut my eyes and see certain things in my mind.
இப்பொழுதே என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு என்னுடைய மனக்கண்களிலே ஒரு சில காரியங்களை நான் பார்க்க முடியும்.
Someone whose mind is more imagination is more fertile than mine.
என்னை காட்டிலும் இன்னொருவருடைய மனது கற்பனை திறன் அதிகமாக பெற்றிருந்தால்,
I suppose he can shut his eyes and see angels in heaven and all types of things which I can't see.
நான் பார்க்க கூடாத தூதர்களையும் பரலோகத்தையும் அவர் கண்களை மூடினால் பார்க்க முடியும்.
I'm not saying he's telling a lie.
அவர் பொய் சொல்கிறார் என்று நான் சொல்லவில்லை.
But it's not from God.
அல்லது தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
It's his own imagination.
அது அவருடைய சொந்த கற்பனை.
Then some visions are from the devil just to fool people.
சில தரிசனங்கள் ஜனங்களை ஏமாற்றும்படியாக பிசாசு
தருகிறார்.
ஒரு சில தரிசனங்களை தேவனிடத்திலிருந்து வருகிறது.
90% of them are not from God.
ஆனால் 90% தரிசனங்கள் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
All the things that people talk about in so many meetings today.
இன்றைக்கு அநேக கூட்டங்களிலே நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் சொல்லுவதெல்லாம்,
The Bible says don't believe every spirit.
எல்லா ஆவிகளையும் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஆவிகளை சோதித்து பாருங்கள்.
Who is speaking? Does he have the humility of Christ?
இங்கே பேசுகிறானே இந்த பிரசங்கியாருக்கு இயேசு கிறிஸ்துவைப் போல தாழ்மை உண்டா?
Is he saying this vision in order to get your money?
உங்களுடைய பணத்தை பெறும்படியாக இந்த தரிசனத்தை உங்களுக்கு சொல்கிறானா?
Is this vision leading him to a godly life?
இந்த தரிசனம் அவனை அதிக தேவபக்திக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறதா?
These are the tests by which I find out whether a man is a godly man or not.
ஒரு மனிதன் தேவபக்தியுள்ள மனிதனா இல்லையா என்று இந்த சோதனையை வைத்து தான் நான்
கண்டுபிடிக்கிறேன். The man is a godly man who is known for only speaking the truth.
சத்தியத்தை உண்மையே பேசக்கூடிய ஒரு தேவ மனிதனா இருப்பானே.
He is humble.
அவன் தாழ்மையுள்ளவனா இருப்பான்.
He never asks people for money.
பணத்தை தன்னிடத்தில் கேட்காதவனா
இருப்பான்,
தன்னுடைய தரிசனங்களினாலே உங்களை கவரக்கூடியவனா இல்லாமல்
இருப்பானால்,
இப்படிப்பட்ட ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குமே ஆனால்
அப்பொழுது
அப்பொழுதும் கூட நான் கண்டிப்பாக சொல்ல
முடியாது,
நான் அதனுடைய விளைவுகளை நான் பார்க்க
வேண்டும்.
இரண்டாவது கூட்ட பிரசங்கியார்
அவனுடைய
பெயர் பில்தாத்.
And you read about him what he says in chapter 8.
எட்டாம் அதிகாரத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He is the type of preacher who deals with past generations.
அவன் கடந்த கால சந்ததியை குறித்து எப்பொழுதும் பேசிக்
கொண்டிருப்பான். We must follow what our fathers have taught us.
நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னதை தான் நாம் பின்பற்ற வேண்டும்.
Chapter 8 verse 8.
எட்டாம் அதிகாரம் எட்டாம்
வசனம். Let us inquire of past generations.
கடந்த சந்ததியை நாம் பார்த்து
கேட்போம். A lot of people in the mainline denominations are like this.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபன சபைகள் மக்கள் எப்படி தான் இருக்கிறார்கள்?
They say, well, our forefathers were always in this established church for centuries.
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முற்பிதாக்கள் இந்த சபையிலே தான் இருந்தார்கள்.
Verse 9, we are only of yesterday, we know nothing.
நாம் நேற்று உண்டானவர்கள், நமக்கு ஒன்றும் தெரியாது.
Think of our fathers, what they searched out. Verse 8.
எட்டாம் வசனத்தில் சொல்கிறார், தலைமுறை ஏறத்திலே நாம் விசாரித்து பார்க்க வேண்டும்.
They not be able to teach you and tell you certain things.
உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உபதேசித்து பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுக்கு உபதேசம் தெரிவிக்க மாட்டார்களோ?
That's another type of preacher.
இது இன்னொரு கூட்ட பிரசங்கியார்கள்.
Brother, stay in this dead established church.
இந்த மரித்து போன இந்த ஸ்தாபன சபையிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்கிறார்.
Fathers can't be wrong.
ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் தவறு செய்திருக்க மாட்டார்கள்.
The third type of preacher is Zophar.
மூன்றாம் வகை பிரசங்கிமார்கள் சோபார்.
And he is a very critical, hard type of person.
இவர் எப்பொழுதும் விமர்சிக்க கூடியதான கடினமான ஒரு பிரசங்கியாரைப் போல இருக்கிறார்.
That's the third type of preacher.
இது மூன்றாம் கூட்ட பிரசங்கிமார்கள்.
He just goes around criticizing everything.
எல்லாரையும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது.
And calls people names.
மக்களுடைய பெயர்களை கூப்பிடுகிறவர்.
He calls people, you know, he called Job a godly man in verse chapter 11 verse 12 an idiot.
இங்கே 11 அதிகாரம் 12 வசனத்தில் பார்க்கிறோம், யோபை பார்த்து அவன் புத்தியில்லாதவன் முட்டாள் என்று அழைக்கிறான்.
There are real prophets you read in the Old Testament who spoke very firmly.
பழைய ஏற்பாட்டிலே உண்மையான தீர்க்கதரிசிகள் மிகவும் கடினமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம்.
These are people who try to imitate those real prophets.
இப்படிப்பட்டவர்கள் அந்த மெய்யான தீர்க்கதரிசிகளை காப்பி அடிக்கிறவர்கள்.
Don't think that everyone who speaks strongly is a false prophet.
ஆகவே கடினமாய் பேசுகிற எல்லாருமே பொய்யான தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட வேண்டாம்.
Jesus, John the Baptist called the Pharisees vipers.
யோவான் ஸ்நானகன் பரிசேயர்களை பார்த்து விரியன் பாம்புகளை என்று கூப்பிட்டார்.
Jesus called the Pharisees vipers.
இயேசு கிறிஸ்துவுமே பரிசேயர்களை பார்த்து விரியன் பாம்புகளை
என்று கூப்பிட்டார். He turned around and told Peter, "Get behind me, Satan."
பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார்.
So there are real prophets speak very strongly.
ஆக உண்மையான தீர்க்கதரிசிகளும் சில சமயத்திலே கடினமாக பேசியிருக்கிறார்கள்.
They speak with compassion and they got love for the people.
ஆனால் அவர்களோ ஜனங்கள் மீது அன்புள்ளபடினாலே அப்படி பேசினார்கள்.
False prophets.
ஆனால் பொய் தீர்க்கதரிசிகள்,
they are ones who try to imitate the real prophet.
அவர் உண்மையான தீர்க்கதரிசிகளை பார்த்து காப்பி அடிக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
And they pass a judgment without knowing anything.
எதையுமே தெரியாமல் அவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்களா
இருக்கிறார்கள். So far was like that.
சோ ஃபார் அப்படிப்பட்டவனா இருந்தார்.
Then there's a fourth type of person.
நான்காவது விதமான ஒரு மனிதன் இருக்கிறார்.
His name is Elihu.
அவனுடைய பெயர் எலிகு.
And he says in chapter 32 verse 6, I'm young.
32 அதிகாரம் 6 வசனத்தில் அவன் சொல்கிறான், நான் வாலிபனாக இருக்கிறேன்.
Verse 7, I thought age should speak and increase years should teach wisdom.
முதியோர் பேசட்டும் வயது சென்றவன் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று நான் சும்மா இருந்தேன் என்று
சொல்கிறான். He says a lot of good things.
அவன் நல்ல அருமையான காரியங்களை சொல்கிறான்.
Very good things.
மிகவும் நல்ல நேர்த்தியான காரியங்களை
சொல்கிறான். He's the best of the four.
அந்த நான்கு பேரில் இருக்கக்கூடிய சிறந்த பிரசங்கி.
That's why God did not condemn him.
ஆகவே தான் தேவன் இவனை குறை சொல்லவில்லை.
He is like the preacher who preaches a lot of good things but he has no experience of suffering in his own life.
ஆனால் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பாடுகளோ அனுபவங்களோ இல்லை, ஆனால் நல்ல காரியங்களை பிரசங்கித்துக் கொண்டே இருப்பான்.
That's another type of preacher.
இது இன்னொரு கூட்ட பிரசங்கியார்கள்.
And Job had to face all these types of preachers.
யோபு இப்படிப்பட்ட எல்லா பிரசங்கியார்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது.
Now the main thing is that none of these preachers could help Job.
முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த எந்த பிரசங்கியாரும் யோபுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
Then finally you find God coming and speaking to Job.
கடைசியாக தேவனே வந்து யோபுவிடத்தில் பேசுகிறார்.
And God speaks in a completely different way.
தேவன் முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் பேசுகிறார்.
These people criticized Job for all types of things.
இந்த நான்கு பிரசங்கியார்களும் யோபு எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள்.
Sum and substance of the first three preachers was.
முதல் மூன்று பிரசங்கியாருடைய கடைத்தொகையை பார்த்தால்,
that you must have sinned.
நீ கண்டிப்பாய் பாவம் செய்திருக்க வேண்டும்.
Your children would have sinned, that's why God has killed them.
கண்டிப்பாக உடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள், ஆகவே தான் தேவன் அவர்களை கொன்றார்.
Something wrong in your life.
ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில்
தவறாக. God doesn't give sickness like this to a man is righteous.
ஒரு மனிதன் நீதிமானா இருந்தால் தேவன் இப்படி பாடுகளை எல்லாம் கொடுக்க மாட்டார்.
People who don't have a clue about what goes on in the heavens between God and Satan.
தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சற்றேனும் கருத்தில்லாத மக்கள் தான் இப்படி
பேசுகிறார்கள். It's like a lot of preachers today who go and tell a sick man you don't have faith.
இன்றைக்கு அநேக பிரசங்கியர்கள் வியாதி காரணத்திலே போய் உனக்கு விசுவாசம் இல்லை.
வாழ்க்கையில
பாவம் இருக்கிறது என்று
சொல்கிறார்.
ஏற்கனவே அவன் நொந்து
போயிருக்கிறான்,
அந்த பாடுகளை அதிகமாக்குகிறார்.
Jesus never did that.
இயேசு அப்படி செய்யவில்லை.
He healed the sick.
அவர் வியாதியஸ்தரை குணமாக்கினார்.
All the people didn't have faith, he just left them alone and went.
விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அவர்களை அப்படியே விட்டு போய் விட்டார்.
He didn't torture them more.
அவர்களை இன்னும் அதிகமாய் சித்திரவதை செய்யவில்லை.
Anyone who came to him and said, "Lord, I trust you," he always healed.
ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி யார் வந்தாலும் அவனை சுகமாக்குகிறார்.
Today's healers don't do that.
இன்றைக்குள்ள குணமாக்குகிறவர்கள் அப்படி செய்யவில்லை.
They always feel they are right.
அவர்கள் எப்பொழுதும் நாங்கள் தான் சரி என்று சொல்கிறார்.
If you are not healed, it's because you don't have faith.
உனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீ விசுவாசம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்.
Exactly like these preachers here.
அவர்கள் இந்த பிரசங்கியர்களைப் போலவே இருக்கிறார். முதல் மூன்று பிரசங்கியர்கள்.
There are some warnings of the type of preachers we should not be.
ஆகவே நாம் எப்படிப்பட்ட பிரசங்கியாக இருக்க கூடாது என்பதற்கு இங்கே சில எச்சரிப்புகள்
இருக்கிறது. And if you want to preach like God preached.
நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் பிரசங்கித்தது போல பிரசங்கிக்க
வேண்டும். We'll look at that later.
அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.
God bless you.
தேவனை ஆசீர்வதிப்பாராக.
Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
வேதாகமம் முழுவதும் என்ற தொடரிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Now we are in the book of Job.
இப்பொழுது நாம் யோபின் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And in the last two sessions we considered certain features about the whole book.
இந்த முழு புத்தகத்தினுடைய சில காரியங்களை கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே தியானித்தோம்.
About the individuals mentioned in this book.
குறிப்பாக இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட தனி நபர்களை குறித்து தியானித்தோம்.
Now let's look at the contents of this book itself.
இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம்.
We don't want to go into it in detail.
நாம் நுணுக்கமாக இதற்குள்ளாக போக விரும்பவில்லை.
Because our aim in all these studies is to find the essential message of each book.
இந்த செய்திகளுடைய நோக்கமே ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முக்கியமான சாராம்ச செய்தி என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான்.
So, Job, in Job's discussion with his friends, the three preachers, there are three rounds of discussions.
யோபு தன்னுடைய நண்பர்களோடு கூட பேசின அந்த பேச்சிலே மூன்று சுற்று பேச்சுகள் காணப்படுகிறது.
The first round is from chapter 3 to 14.
முதல் சுற்று பேச்சு ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரை.
Job speaks and all three reply.
யோபு பேசுகிறான், மற்ற மூவரும் பதில் சொல்கிறார்கள்.
And in the second round,
இரண்டாவது சுற்று பேச்சுகளிலே,
is from 15 to 21.
15லிருந்து 21 அதிகாரங்கள்.
Where they speak back and forth.
அவர்கள் ஒருவரோடு மாறி மாறி
பேசுகிறார்கள்.
மூன்றாவது சுற்று
பேச்சு from chapter 22 to 26.
22லிருந்து 26 வரை.
And then we have Job's long self justification from chapter 27 to 31.
அதற்கு பிறகு 27லிருந்து 31 அதிகாரங்கள் வரை நீண்ட ஒரு காரியத்தினால யோபு தன்னைத்தானே நியாயப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
And then Elihu gives a long lecture 32 to 37.
32லிருந்து 37 வரை எலிகு நீண்ட ஒரு பிரசங்கத்தை செய்கிறான்.
And then after that we find God himself speaking to Job.
அதற்கு பிறகு தேவனே யோபுனிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம்.
38 to 41.
38லிருந்து 41 அதிகாரங்கள் வரை.
Concludes with chapter 42 where Job replies.
42ஆம் அதிகாரத்தில் யோபுனுடைய மாறுதலின் மூலமாக அந்த அதிகாரம்
முடிகிறது.
இதுதான் இந்த புத்தகத்தினுடைய வரையறை.
And as I said in our last study, Job's experience was up and down.
ஏற்கனவே நான் போன நிகழ்ச்சியில் சொன்னது போல யோபுனுடைய அனுபவம் மேலும் கீழுமாய் போய் வருகிறதா இருக்கிறது.
I want to show you certain things there.
இங்கே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Show you some of his statements.
அவனுடைய சில வாசகங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
See chapter 3 verse 11.
மூன்றாம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
Why did I not die at birth?
பிறப்பிலேயே ஏன் நான் சாகவில்லை?
He has complaints like that against God.
தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட முறையீடுகளை அவன் செய்கிறான்.
And he says in chapter 7 verse 4, when I lie down I say, when shall I arise?
நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன்?
But the night continues and I am continually tossing until dawn.
ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறதுனாலே நான் புரளு கொண்டே இருக்கிறேன் என்று
சொல்கிறான். Verse 11, so I will not restrain my mouth, I'll speak in the anguish of my spirit, I will complain in the bitterness of my soul.
நான் என் வாயை அடக்காமல் நாவின் வேதனையினாலே பேசி என் ஆத்மத்தின் கசப்பினாலே அங்கலாய்ப்பேன் என்று
சொல்கிறான். Verse 20, have I sinned? What have I done to thee, O God?
20ஆம் வசனத்திலே நான் பாவம் செய்தேனோ ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்தேன்?
O watcher of men, why have you set me as your target?
ஏன் நீர் உமக்கு இலக்காக என்னை வைத்தீர்?
And chapter 9 verse 17, he bruises me with a tempest and multiply my wounds without any reason.
அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார் என்று சொல்கிறான்.
I'm guiltless, verse 20.
20ஆம் வசனத்திலே நான் குற்றமற்றவன் என்று சொல்கிறான்.
He mocks, verse 23, the despair of the innocent.
அவர் குற்றமில்லாதவர்களுடைய சோதனையை பார்த்து நகைக்கிறார் என்று சொல்கிறார்.
Verse 28, I know you will not acquit me.
என்னை குற்றமில்லாதவனாக என்ன மாட்டீர் என்று சொல்கிறார்.
And between me and God, verse 33, there is no empire who can lay his hand upon us both.
எனக்கும் உமக்கும் நடுவே கையை வைக்கத்தக்கதான மத்தியஸ்தன் நமக்கு இல்லையே.
Thank God we have one today in Jesus Christ.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி.
That's what's made all the difference, that we don't complain like Job.
அதுதான் யோபை போல நாம் இன்றைக்கு முறையிடாமல் இருப்பதற்கு காரணம்.
And then you see further in chapter 13.
13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
He says something quite different.
வித்தியாசமான ஒரு காரியத்தை
சொல்றார். Amazing words.
அற்புதமான காரியங்கள்.
Verse 15.
15 வசனம்.
Though he slay me, I will hope in him.
அவரை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன்.
What a confession of hope.
நம்பிக்கையின் என்ன ஒரு அறிக்கையை பாருங்கள்.
And then he sinks down again.
மீண்டுமாய் கீழே விழுகிறார்.
You write bitter verse 26. You write bitter things against me and you make me inherit the iniquities of my youth.
மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்கப்படுகிறீர்.
He wonders whether this is due to some sins in his youth that he's suffering.
அவருடைய வாலிப நாட்களில் செய்த பாவத்திற்காக இப்பொழுது கஷ்டப்படுகிறேனோ என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது.
What he doesn't realize.
அவன் என்ன உணரவில்லை?
Is that his biggest problem is his pride.
அவனுடைய பிரச்சனையே அவனுடைய பெருமைதான்.
God, Job is a very righteous man.
யோபு ஒரு பெரிய நீதிமான்.
But he was very proud of his righteousness, like many righteous people today.
இன்றைக்கு அநேக நீதிமான்கள் பெருமையா இருக்கிறது போல அவனும் அன்றைக்கு தன்னுடைய நீதியிலே பெருமையா இருந்தான்.
God's aim was to make Job a righteous man who was a humble man.
ஆனால் தேவனுடைய நோக்கமோ நீதிமானா இருக்கிற யோபுவை தாழ்மையானவனாய் மாற்ற வேண்டும் என்பதுதான்.
And that is what he finally succeeded in doing.
இதை தேவன் செய்வதிலே அவர் வெற்றி கண்டிருக்கிறார்.
The end of God was to make him a humble man who was also righteous.
தேவனுடைய செய்கையின் முடிவு என்னவென்றால் ஒரு தாழ்மையான ஒரு மனிதனை உண்டாக்க வேண்டும், அவன் நீதிமானாகவும் இருக்க வேண்டும்.
That's not easy.
அது அவ்வளவு எளிதல்ல.
There are many people who are righteous but humility is not one of the characteristics of their life.
இன்றைக்கு அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுவதில்லை.
So Job makes this wonderful statement in chapter 13.
ஆகவே 13 அதிகாரத்திலே யோபு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்கிறான்.
And then again he begins to complain.
மீண்டுமாய் குறை சொல்ல ஆரம்பிக்கிறான்.
He says in chapter 16
16 அதிகாரத்தில் சொல்கிறான்,
God's anger has torn me and hunted me down.
தேவனுடைய கோபம் என்னை கிழித்தது, என்னை வேட்டையாடுகிறது.
Verse 11, God hands me over to ruffians and tosses me into the hands of the wicked.
தேவனே அநியாயக்காரர் வசமாக ஒப்புவித்து விட்டார், துன்மார்க்கரின் கையிலே என்னை அகப்படப்படுகிறார்.
I was at ease, verse 12, but he has shattered me, has grasped me by the neck and shaken me to pieces.
நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி எனக்கு தமக்கு லக்காக
நிறுத்தினார். Verse 17, even though there's no violence in my hands and my prayer is pure.
என் கையிலே கொடுமை இல்லாதிருக்கும் பொழுது என் ஜெபம் சுத்தமாய் இருக்கிலும் அப்படி ஆயிற்று.
See, he complains like this.
இதுபோல அவன் முறையிடுகிறான்.
Again in chapter 19.
19 அதிகாரத்திலே.
And he says to the people, he says, these 10 times, verse 3, you have insulted me.
அவன் மூன்றாம் வசனத்திலே 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள் என்று ஜனங்களை பார்த்து சொல்கிறான்.
But what has God done?
ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறான்? 13
He's removed my brothers from me.
என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார்.
My friends are estranged from me.
எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அந்நியராய் போய் விட்டார்கள்.
Relatives have failed me.
என்னுடைய உறவினர்கள் அவர்கள் விலகி போனார்கள்.
My intimate friends have forgotten me.
என்னுடைய நெருங்கிய சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள்.
Even my maids consider me a stranger in my house.
என்னுடைய வீட்டில் இருக்க வேலைக்காரர்களே என்னை அந்நியனாய் எண்ணுகிறார்கள்.
My breath, verse 17, is offensive even to my wife.
என்னுடைய சுவாசம் என்னுடைய மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது.
Verse 18, young children despise me.
சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணுகிறார்கள்.
Verse 20, my bone clings to my skin.
என்னுடைய எலும்புகள் என் தோளோடு கூட ஒட்டிக்கொண்டிருக்கிறது.
Verse 21, pity me, oh my friends, for the hand of God has struck me.
தேவனுடைய கையினை தொட்டது, ஆகவே என் சிநேகிதர்களே எனக்கு இரங்குங்கள், இரங்குங்கள்.
Persecute me as God does, verse 22.
22 வசனத்திலே தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துகிறீர்கள்.
And then he suddenly rises again.
மீண்டும் உயர்கிறார்.
Verse 25.
25.
As for me, I know my Redeemer lives.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
And at the last he will take a stand on the earth.
கடைசி நாளில் பூமியில் அவர் நிற்பார்.
And even if my skin is destroyed,
இந்த தோல் முதலானவை அழிய போனாலும்
see God.
என்னுடைய மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன்.
I see myself, not another.
அவரை நானே பார்ப்பேன், வேறு அந்நிய கண்கள் அல்ல.
And I think this is the point at which a small turning point takes place.
இங்கே தான் ஒரு சிறு திருப்பு முனை ஆரம்பிக்கிறது.
He hasn't fully recovered till he comes to chapter 42.
42 அதிகாரம் வரும் வரை அவன் இன்னும் முழுதுமாக அவன் மாறவில்லை.
But he does say,
அவன் சொல்கிறான்,
he tells these friends, there will be a judgment, verse 29, for those who accuse God's servants.
தேவனுடைய மக்களுக்கு விரோதமாய் குற்றஞ்சாட்டுகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று 29 வசனத்தில் சொல்கிறான்.
Be afraid of the sword for yourselves, he says.
ஆகவே மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினை வரப்படும் என்று சொல்கிறான்.
And then in chapter 21 onwards he becomes a little milder.
21 அதிகாரத்திலிருந்து சற்று சாந்தமுள்ளவனாய் மாறுகிறான்.
And that's this end of the second round.
அது இரண்டாம் சுற்றினுடைய முடிவு.
The third round starts.
அதற்கு பிறகு மூன்றாம் சுற்று ஆரம்பிக்கிறது.
23 verse 10 Job says.
23:10 லே சொல்கிறான்
யோபு, he knows the way I take.
நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார்.
He tried me, I shall come forth as gold.
அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
Wonderful words.
இவையெல்லாம் அருமையான வார்த்தைகள்.
And then in verse 12.
பனிரெண்டாம் வசனம்.
I have treasured the words of his mouth more than my necessary food.
என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் பாதுகாத்து வைக்கிறேன்.
There was a man who valued God's word more than his food.
தேவனுடைய வார்த்தையை ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக மதித்த ஒரு மனிதன்.
He didn't have a Bible.
அவனுக்கு ஒரு வேதாகமும் இல்லை.
But he listened to God.
ஆனால் தேவனுக்கு அவன் செவி கொடுத்தான்.
In the Living Bible 23:10 is translated like this.
Living Bible என்ற மொழிபெயர்ப்பில் 23:10 இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
God knows every detail of what is happening to me.
எனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார்.
And then in chapter 24 verse 1.
24 அதிகாரம் 1 வசனம்.
The question here is basically why don't people say that see the day of judgment?
நியாய தீர்ப்பின் நாட்களை அறியாது இருக்கிறது என்ன?
In chapter 26
26 அதிகாரம்
Verse 14 he says we know so little about God's ways.
தேவனுடைய வழிகளை கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறோம் என்று
சொல்றார். These are just the fringes of his ways. Who knows his full ways?
அவருடைய முழு வழிகளையும் அறிந்தவன் யார்? இது நாங்கள் கேட்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் என்று
சொல்றார். But he says in chapter 27 verse 6 I will not give up my righteousness. I'll hold on to it.
என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்றார்.
And like that up and down.
இப்படி அவனுடைய வாழ்க்கை மேலும் கீழுமாய் போகிறது.
But if you look at chapters 29 to 31.
ஆனால் 29 ல இருந்து 31 அதிகாரங்கள் வரை பார்த்தீங்கன்னா.
It's full of self justification.
அவர்கள் முழுமையாகவே தன்னையே நியாயப்படுத்துகிற காரியங்களாய் இருக்கிறது.
This is the end of Job's discussions.
இதுதான் யோபுனுடைய பேச்சுக்கு முடிவாய் இருக்கிறது.
But you see there the type of man Job was.
ஆனால் யோபு எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான் என்பதை இந்த வார்த்தைகளிலே பார்க்க முடியும்.
And you see what an upright man he was even before the law was given.
பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே எவ்வளவு நேர்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தான்.
And you wonder whether even believers like this nowadays.
இந்த நாட்களிலே விசுவாசிகள் கூட இப்படி இருப்பார்களா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு அவன் அப்படி வாழ்ந்தான்.
Look at his life.
அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள்.
See the good there was in his life.
அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நன்மையை பாருங்கள்.
Chapter 29 verse 12.
29 அதிகாரம் 12.
I delivered the poor who cried for help.
முறையிடுகிற ஏழையை நான் விடுவித்தேன்.
And I delivered the orphan who had no helper.
திக்கற்ற பிள்ளையை நான் ரட்சித்தேன்.
The one who was ready to perish.
அழிந்து போகிற கூடியவனாய் இருந்தவனை
ரட்சித்தேன். And I made the widow's heart sing for joy, verse 13.
விதவைகளுடைய இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், 13 வசனம்.
If I saw a blind man, verse 15, I was eyes to him.
நான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன்.
I was feet to the lame.
15 வசனத்தில் சப்பாணிக்கு காலா இருந்தேன்.
He would help a blind man towards his to his house and he would maybe carry a lame man to his house.
ஒரு சப்பாணி அவன் சுமந்து கொண்டு அவனுடைய வீட்டுக்கு போய் விடுவான். குருடனை வழிநடத்தி அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவான்.
Job is not a poor man, he was a rich man and he did such things.
யோபு ஏழை மனிதன் அல்ல, அவன் பணக்காரனா இருந்தும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான்.
I was a father to the needy.
தேவையுள்ளவர்களுக்கு 16 வசனத்தில் நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன்.
People who had a complaint I investigated and helped them.
குறை சொல்லுகிற மக்களுக்கு, அது முறையிடுகிறவர்களுக்கு நான் அவரை ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தேன்.
When I spoke my words, verse 21, people listened to what I had to say.
நான் பேசும்பொழுது எல்லாரும் என்னுடைய ஆலோசனையை கேட்டு மௌனமாக இருந்தார்கள்.
Verse 25, I sat as a king among them.
25 வசனத்தில் நான் தலைவனாய் ராஜாவாய் அவர் மத்தியில் உட்கார்ந்திருந்தேன்.
And then in chapter 31,
31 அதிகாரத்திலே,
verse 1,
1 வசனம்,
I made a covenant with my eyes that I should not gaze at a woman.
நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஒரு கண்ணியை பார்க்க மாட்டேன்.
This is new covenant stuff.
இது புதிய ஏற்பாட்டு நிலைமை.
And here he was living before Abraham and he had this type of light
Abraham
with his eyes.
ஆபிரகாமுக்கு முன்னமே வாழ்ந்த இவன் தன் கண்களால் இச்சிக்க கூடாது என்ற வெளிச்சத்தை பெற்றிருந்தான்.
He says I did not lurk verse 9 in my neighbor's house to entice his wife.
ஐரானுடைய மனைவி மேல் நான் மயங்கவில்லை என்று சொல்கிறான்.
And
ஆகவே அந்த வாசலை எட்டி பார்த்ததில்லை என்று சொல்கிறான்.
Verse 13 if I have servants and they had a complaint I took care of it.
எனக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளுக்கு என்னோடு கூட வழக்காடும் பொழுது நான் அதை அசட்டே பண்ணவில்லை.
If I ate verse 17 I shared my food with the orphans.
17 வசனத்தில் சொல்கிறான், அனாதைகளோடு கூட நான் ஆகாரத்தை சாப்பிட்டேன்.
People without clothing verse 19 I gave them clothing.
ஆடை இல்லாத இருக்கிறவர்களுக்கு நான் ஆடை கொடுத்தேன் என்று
சொல்கிறான். And even when my enemy was defeated verse 29 I did not rejoice at the evil that befell him.
என்னுடைய பகைவன் ஆபத்திலே நான் மகிழவில்லை என்று சொல்கிறான்.
I did not allow my mouth to sin verse 30 by asking for his life as a curse.
அவனுடைய ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்கிறான்.
This is new covenant life.
இந்த வாழ்க்கையை பார்த்தால் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை போல இருக்கிறது.
What a life he lived.
அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்!
No wonder he was surprised that he was suffering so much.
அவன் இவ்வளவு பாடுபட்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை.
With all these things what did he lack?
இந்த எல்லா காரியங்களும் அவனுக்கு இருந்தும் அவனுக்கு இழந்த காரியம் என்ன?
Humility.
தாழ்மை இல்லை.
The humility that recognizes I am what I am by the grace of God.
நான் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறேன் என்பதை கிருபை தாழ்மையானது
ஒத்துக்கொண்டது. That is the place to which God finally brought him.
அந்த இடத்திற்கு தான் தேவன் கடைசியாக அவனை கொண்டு
வந்தான். When we see the advice that Elihu gives.
எலிகு கொடுத்த ஆலோசனையை பார்க்கும் பொழுது,
you know God doesn't criticize Elihu.
எலிகுவை தேவன் குறை சொல்லவே இல்லை.
Elihu's problem was that he had no experience.
எலிகுனுடைய ஒரே பிரச்சனை அவனுக்கு அனுபவம் இல்லை, அவ்வளவுதான்.
Many good qualities in Elihu.
அவனில் நல்ல குணங்கள் இருந்தது.
A lot of good things he says, we can see.
நாம் இங்கே பார்க்கலாம் நிறைய நல்ல காரியங்களை சொல்கிறான்.
One good quality of Elihu was he didn't speak before the older people spoke.
ஒரு நல்ல குணம் என்னவென்றால் முதியோர்கள் பேசுவதற்கு முன்பதாக அவன் பேசவில்லை.
He says in chapter 32 verse 6, I'm young and then therefore I thought age should speak, verse 7.
ஏழாம் வசனத்தில் சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதியோர் பேசட்டும், வயது சென்றவன் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று அமர்ந்திருந்தேன்.
But he says in verse 8, it's not years that gives us wisdom, it is the Holy Spirit, the breath of the Almighty.
தேவனுடைய ஆவிதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் என்று அவன் அடுத்த வசனத்தில் சொல்கிறான்.
And then he explains certain things about God which are very very true.
மிகவும் உண்மையான தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் விவரிக்கிறான்.
And he says something which should be very true of all preachers.
எல்லா பிரசங்கிகளிடத்திலேயும் உண்மையா இருக்கக்கூடிய காரியத்தை சொல்கிறான்.
For example, he says in verse 18, I am full of words, the spirit within constrains me.
வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறான்.
But verse 21, let me not be partial and let me not flatter.
நான் இச்சகம் பேசாமலும் ஒருவருடைய முகத்தை பாராமலும் முகதாட்சியம் பண்ணாமலும் இருப்பேனாக என்று சொல்கிறேன்.
Let me not flatter anybody.
நான் யாரையும்
be partial to anybody.
முகஸ்துதி செய்ய வேண்டாம், அதே சமயத்தில் யார் மீதும் முகதாட்சியம் பண்ண
வேண்டாம். Then he says something, another thing which is very good for all of us preachers and leaders to bear in mind.
தலைவர்களும் பிரசங்கிகளும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு காரியத்தை அவன் சொல்கிறான்.
Chapter 33 verse 7.
33 அதிகாரம் 7 வசனம்.
Fear of me should terrify you.
என்னுடைய பயம், எனக்கு பயப்படும் பயம் யாரையும் கலங்கடிக்க தேவையில்லை.
My pressure should not weigh heavily on you.
என்னுடைய கை உங்கள் மேல் பாரமா இருக்கக்கூடாது.
Many preachers and leaders,
அநேக பிரசங்கியார்களும் தலைவர்களும்,
pressure weighs heavily on their followers.
அவருடைய கை அநேக அவர்களை பின்பற்றுவர்கள் மீது பாரமா இருக்கிறது.
And people are afraid of them.
அவர்களை பார்க்கும்போது ஜனங்கள் பயப்படுகிறார்கள்.
More afraid of the leaders than they're afraid of God.
தேவனை காட்டிலும் தங்கள் தலைவர்களுக்கு அதிகமாக பயப்படுகிறார்கள்.
And then he says some wonderful things about suffering.
பாடுகளை குறித்து சில அருமையான காரியங்களை சொல்கிறான்.
He says, why verse chapter 33 verse 19.
33 அதிகாரம் 19 வசனம்.
Man is chastened by God with pain on his bed.
தன் படுக்கையிலே தேவனாலே அவன் வாதிக்கப்படுகிறான் என்று சொல்கிறான்.
And his flesh wastes away, verse 21.
21 வசனம், அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து போகிறது, அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது.
Verse 23, if there's one man in a thousand who can explain to man what is the reason for all this.
இந்த எல்லா காரியங்களுக்கும் விவரித்து சொல்ல முடியாக ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் இருந்தால் எவ்வளவு நலமாய்
இருக்கும். Only one in a thousand.
ஆயிரத்தில் ஒருவன் இருந்தால் போதும் என்று சொல்கிறார்.
And what he's implying is that you three preachers who spoke now have not been able to explain it.
அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் மூன்று பிரசங்கியார்கள் பேசினதிலிருந்து நான் ஒன்றையும் விளங்கவில்லை என்று சொல்கிறார்.
And he says something here about the Lord saying, deliver him from going down to the pit, verse 24, I found a ransom.
அங்கே ஆண்டவரே, அவனுக்கு இறங்கி படுகொலையில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார்.
This is, we could say, a prophetic reference to Christ.
இந்த வசனமானது தீர்க்கதரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம்.
And if you apply it to sin,
பாவத்தை குறித்து நாம் பார்ப்போமானால்,
man is living in sin and God has found a ransom.
மனிதன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவன் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தார்.
Pray to God, verse 26, he accepts us.
நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்.
He is faced with joy.
அவருடைய முகத்தை நாம் சந்தோஷத்தோடு பார்க்க முடியும். நம்முடைய நீதியின் பலனை அவர் நமக்கு கொடுப்பார்.
Because he can say, he is verse 28, he has redeemed my soul from going to hell.
நான் படுகொலையில் இறங்காதபடிக்கு அவர் என் ஆத்மாவை மீட்டார் என்று
சொல்கிறார். God allows a man to be chastened, he says in verse 29, to save his soul from hell.
ஒரு மனிதனுடைய ஆத்மாவை படுகொலைக்கு விளக்கும்படியாக இப்படி பல முறை அவனிடத்தில் சோதனையை நடத்துகிறார்.
God allows people to go through these type of sufferings for this reason.
இந்த காரணத்துக்காக தான் பல பாடுகளுக்குள்ளாக மனிதன் போகும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார்.
He allows it with a very good purpose.
நல்ல ஒரு நோக்கத்துக்காக தேவன் அனுமதிக்கிறார்.
And when we go to chapter 34,
34 அதிகாரத்துக்கு போகும்பொழுது,
you find here in verse 9,
9 வசனம்,
for he has said, Job has said, it profits a man nothing when he is pleased with God.
தேவன் மேல் பிரியமைக்கிற மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றார் என்று சொல்கிறார்.
That's a false accusation.
அது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு.
Job never said anything like that.
அப்படி யோபு சொல்லவே இல்லை.
So Elihu is not exactly right.
ஆகவே எலிகு சரியாய் அவன் சொன்னதெல்லாம் சரியல்ல.
He says many good things.
நல்ல காரியங்கள் பலவற்றை சொல்கிறான்.
There's another good thing that Elihu says.
எலிகு இன்னும் ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறான்.
In the midst of all your suffering,
இந்த பாடுகளுக்கு மத்தியிலே,
where are the people who say, chapter 35 verse 10, where is God my maker who gives me songs in the night?
என்னை உண்டாக்கினவரும் இரவிலே கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பது உருவமில்லை.
In the night,
இரவிலே கீதங்களை தருகிறார் என்று பதினோராம் வசனத்தில் சொல்கிறார்.
Another wonderful thing about God, he says in chapter 36 verse 5.
36 அதிகாரம் 5 ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறார்.
God is mighty but he doesn't despise anybody.
தேவன் மகத்துவமுள்ளவர் ஆனாலும் அவர் ஒருவனையும் புறக்கணியார்.
You preachers despise Job.
நீங்கள் பிரசங்கிமார்களே, நீங்கள் யோபுவை நீங்கள் அற்பமா எண்ணுகிறீர்கள்.
God never despises anyone.
தேவன் யாரையும் புறக்கணியார்.
The closer we are to God, we don't despise anybody.
இந்தலோக்கு நாம் தேவனை என்ற நெருங்கி செல்கிறோமோ அந்தலோக்கு நாம் யாரையும் அற்பமா எண்ண மாட்டோம்.
This is how Elihu speaks.
இப்படி தான் எலிகு பேசுகிறார்.
But he also is not able to help Job.
அவனும் கூட யோபுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
And he also says things like if they hear God, chapter 36 verse 11, they will end their days in prosperity and their years in pleasure.
தங்கள் நாட்களை நன்மையாக தங்கள் வருஷங்களை செல்வமாகவும் வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று சொல்லி 16 வசனத்திலே சொல்கிறான்.
But that's not true.
அது மெய்யல்ல.
This is the prosperity gospel.
இது செழிப்பின் உபதேசம்.
Then God speaks.
அதற்கு பிறகு தேவன் பேசுகிறார்.
And the wonderful thing about God is,
தேவனுடைய அருமையான காரியம்
என்னவென்றால், He doesn't say a single word about Job's sin.
யோபுனுடைய பாவத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட தேவன் சொல்லவில்லை.
And that's the difference with God.
அதுதான் தேவனிடத்தில் உள்ள வித்தியாசம்.
He doesn't say you're a sinner and your children have sinned or any such thing.
நீ ஒரு பாவி, உன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் என்றெல்லாம் தேவன் சொல்லவே இல்லை.
When you read what God says in chapter 38, 39 and 40 and 41.
38, 39, 40, 41 அதிகாரங்களிலே தேவன் சொல்கிற காரியங்களை பார்ப்பீர்களானால்,
He asked Job, can you see, understand the wonders of creation?
இந்த சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் எல்லாம் நீ பார்க்க முடியாதா?
You can't understand it.
அதை விளங்குமா உனக்கு?
If you can't understand that,
இதுவே உனக்கு விளங்கவில்லை என்றால்,
How can you understand spiritual realities when you can't understand physical creation?
இப்பொழுது உலகத்திலே உள்ள சிருஷ்டிகளை எல்லாம் நீ பார்த்து விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் ஆவிக்குரிய காரியங்களை எப்படி நீ விளங்கிக் கொள்வாய்?
Job realizes.
யோபு உணர்கிறான்.
That's true.
அது மெய்தான்.
Even these wonders of physical creation I don't understand.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான இந்த சிருஷ்டிப்புகளையே நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
How can I understand spiritual realities?
ஆவிக்குரிய உண்மைகளை எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும்?
The second thing God tells him.
அவனுக்கு சொல்கிற இரண்டாவது காரியம்,
See, I control the lightning.
நான் மின்னலை கட்டுப்படுத்துகிறேன்.
I control wild animals.
இடிகளையும் காட்டு மிருகங்களையும்
கட்டுப்படுத்துகிறேன்.
எல்லா சிருஷ்டிப்புகளையும் நான் கட்டுப்படுத்துகிறேன்.
And implied in that is,
அதில் என்ன அர்த்தம் பொதிந்திருக்கிறது என்றால்,
Don't you think I could have controlled those Chaldeans who came and killed your took away your animals?
உன்னுடைய விலங்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்களே, அந்த கல்தியரை நான் கட்டுப்படுத்திருக்க முடியாது என்று எண்ணுகிறாயா?
I could control creation. Don't you think I could have controlled that storm and that fire that destroyed your children's house?
எல்லா சிருஷ்டிகளையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று நீ அறிந்திருந்தால், உனக்கு உன்மீது வந்ததான அந்த இடிகள், மின்னல்கள், கல்மழைகள், புயல்கள் எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்திருந்திருக்க முடியாதா?
Then in chapter 41 he says,
41 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்,
Can you stand before a crocodile?
ஒரு முதலைக்கு முன்பாக நீ நிற்க முடியுமா?
You can't stand before that.
அதற்கு முன்பாக நிற்க முடியாதா?
And you are trying to stand before me, the creator, and say all these things?
இப்பொழுது என் முன்னாக நின்று, சிருஷ்டி கர்த்தாவாக என் முன்னாக நின்று இவைகளை எல்லாம் சொல்லுகிறாயா?
And what is Job's response?
யோபுனுடைய பதில் என்ன?
At last,
கடைசியாக
problem is solved.
பிரச்சனை தீர்க்கப்படுகிறது.
He says in chapter 40 verse 4.
40 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்கிறான்,
I am nothing.
ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை.
God wants to bring us all to nothing.
தேவன் நம் எல்லாரையும் இந்த ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு கொண்டு வரவே விரும்புகிறார்.
That was his purpose with Job.
அதுதான் யோபுவை குறித்து தேவனுடைய நோக்கம்.
Because he brings us to nothing, he can bless us abundantly.
அவர் இந்த ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் அபரிமிதமாக நம்மை ஆசீர்வதிக்க முடியும்.
He says, I'll lay my hand on my mouth, I'll never say anything more.
இப்பொழுது என்னுடைய வாயினாலே, என்னுடைய கையினாலே என் வாயை பொத்திக் கொண்டு ஒன்றும் பேச மாட்டேன்
என்று சொல்கிறார். Finally he says,
கடைசியாக சொல்கிறார்,
42
அதிகாரம்,
Lord, till now I only heard about you from other people, verse 5.
ஐந்து அமசரத்தில் இதுவரை ஆண்டவரே உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
Now my eye sees you.
இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது.
I repent in dust and ashes.
தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன்.
And I take back all the words I spoke.
நான் பேசின எல்லா வார்த்தைகளும் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன். நான் மனம் திரும்புகிறேன்.
I take it back.
நான் வார்த்தைகளை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சனப்பொழுது
All the words that we read just now, the bad words are all wiped out.
இப்பொழுது நாம் வாசித்த அந்த எல்லா தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டது.
And the good words that we read remain.
நல்ல வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது.
So in heaven,
அங்க பரலோகத்தில்
read Job's record.
அங்க யோபுனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது
All the bad words he spoke in this book are not there.
இந்த புத்தகத்திலே அவன் சொன்ன நன்மை இல்லாத வார்த்தைகள் எல்லாம் அங்க இருக்காது. அவன் பேசின நன்மையான வார்த்தைகள் இருக்கும்.
Even if I die, I'll trust him.
என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பிக்கையா இருப்பேன்.
He knows the way I take.
நான் நடக்க வழி அவர் அறிந்திருக்கிறார்.
He knows every detail about me.
என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு காரியமும் அவர் அறிந்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
I stand before him.
அவருக்கு முன்பாக நான் நிற்பேன்.
All good words.
எல்லாம் நல்ல வார்த்தைகள்.
That's why God could say about Job.
ஆகவே தான் யோபை குறித்து கர்த்தர் சொல்கிறார்.
Job has said verse 7 about me what is right.
யோ 7 ஆம் வசனத்திலே ஏழாம் வசனத்தில் சொல்கிறார், யோபு பேசினது சரியான காரியங்களை பேசினார்.
It doesn't look like that when we read all this.
நாம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அதுபோல தெரியவில்லை.
With that one repentance in verse 6, all the bad words were wiped out.
ஆனால் அந்த ஆறாம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனம் திரும்புதலினாலே அவன் பேசின எல்லா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கி போய்விட்டது. உடனடியாக நீங்கி விட்டது.
Next verse he says Job has not said anything wrong.
அடுத்த வசனத்தில் தேவன் சொல்கிறார், யோபு தவறாய் ஒன்றும் பேசவில்லை.
But he says you people have done something wrong.
ஆனால் நீங்கள் மற்றவர்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்கிறார்.
You better ask Job to pray for you, verse 8.
எட்டாம் வசனத்தில் நீங்கள் யோபுவினை போய் ஜெபிக்க
கேட்டுக்கொள்ளுங்கள்.
யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவனை இரண்டு மடங்காக தேவன்
ஆசீர்வதித்தார்.
அவனுடைய சிநேகிதர்கள் கிடையாது, அவனை விமர்சிக்கிறவர்கள்.
When you start praying for your enemies and your critics, God will bless you double too.
நீங்களும் உங்கள் விரோதிகளுக்காகவும் உங்களை விமர்சிக்கிறவர்களுக்காகவும் ஜெபித்தால் தேவன் உங்களையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க முடியும்.
Many Christians don't pray for them.
அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி ஜெபிப்பதில்லை.
Let me encourage you to pray for those who persecute you.
உங்களுக்கு உபத்திரவப்படுத்துவர்களுக்காக ஜெபிங்கள் என்று உங்களுக்கு
சொல்லி
சொல்கிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
Those who curse you.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
Do what Job did.
யோபு என்ன செய்தான் அதையே நீங்கள் செய்யுங்கள்.
See, God was not out to find fault with Job.
யோபுவினிடத்திலே குறை கண்டுகொண்டு தேவன்
His whole aim was to humble him.
தேவனுடைய முழு நோக்கமே யோபுவை தாழ்த்துவது.
Once he humbled him.
அவனை தாழ்த்தின பிறகு
gave him back everything and double of what he had.
எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அது மட்டுமல்ல அவனுக்கு இருந்ததை இரட்டிப்பாக கொடுத்து விட்டார்.
Even children he got double.
பிள்ளைகள் கூட அவனுக்கு இரண்டு மடங்காய் பிறந்தார்.
10 in heaven and 10 on earth.
10 பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள், பூமியிலே 10 பிள்ளைகள்.
And all his property doubled.
அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இரண்டாக மாறியது.
So you see God's ultimate end.
ஆகவே தேவனுடைய கடைசி நோக்கம் பார்த்தீங்களா?
To bless us.
நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம்.
James says.
யாக்கோபு சொல்கிறார்.
You know the story of Job?
யோபின் குறித்து நீங்கள் கேள்விப்படவில்லையா?
How God blessed him.
எப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார்
கடைசியாக? That's what God wants to do to you also.
உங்களுக்கும் அதையே தேவன் செய்ய விரும்புகிறார்.
Patient in your suffering.
ஆகவே உங்களுடைய பாடுகளிலே பொறுமையாக
இருங்கள். Even Ezekiel speaks about Noah, Daniel and Job.
நோவா, தானியேல், யோபை குறித்து எசேக்கியேலும் பேசுகிறார்.
So we know that this is not a parable but it's a true story.
இது ஒரு ஓமை அல்ல, இது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம்.
Job is quoted in other places in the Bible.
என்றால் வேதத்திலே மற்ற இடங்களில் யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
So let's learn what we should from this book.
ஆகவே இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வோம்.
Amen.
Amen.